திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு திருவுந்தியாரும் திருக்கலிற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
என்னுடைய குருவே உன் குற்றேவல் செய்வேன். நெறியே நின்றடியார் நினைக்கும் தீர காலத்தியாய் அறிவே உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே. சிவனைய செல்வர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். திருவுந்தியார் திருக்கழிற்றுப்படியார் என்ற ஞான சாத்திரத்தை சிந்தனை செய்வதற்கு திருவருள் பாலித்துள்ளது. இது மெய்கண்ட சாத்திரத்துள் முதன்மையாக வைத்து போற்றப்படினும் திருவுந்தியாரும் திருக்கழிற்றுப்படியாரும் ஆகமங்களின் ஞானபாதத்தை பற்றி பேசுவது. ஆகமங்களின் ஞானபாதம், ஞானபாதத்தை பற்றி பேசுவது, அதாவது சிவஞான போதத்தின் உண்மை பகுதி, சிறப்பு பகுதியை பற்றி பேசுவதுதான் இந்த திருவுந்தியாரும் திருக்கழிற்றுப்படியாரும். அதனால் முதல்ல மலங்களின் இருப்பு, மலங்களின் இயல்பு இதெல்லாம் தெரிந்து அப்புறம் சாதனத்தில் ஆன்மா நின்று அதன் பயனை அனுபவிக்கும். இதில் அந்த பின்னிரண்டு பகுதி தான் இங்கு திருவுந்தியாரிலும் திருக்கழிற்றுப்படியாரிலும் பேசப்படுகிறது. ஆனால் ஞானபாதத்தை பற்றி பேசுவது தான் இந்த இரு நூல்களும். இரு நூல்களுக்கும் இடையே என்ன தொடர்பு என்றால், திருவுந்தியாருக்கு உரை செய்வது போல் உள்ளது திருக்கழிற்றுப்படியார், உரை நூலாக இருப்பது போல் அமைந்துள்ளது திருக்கழிற்றுப்படியார். திருவுந்தியாருக்கு உரை நூலாக அமைவது திருக்கழிற்றுப்படியார். திருவுந்தியாரின் ஞானாசிரியர் யாருன்னா, அது திருவுந்தியாரை ஏற்றிய திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார். திருவியலூர் உய்யவந்த தேவ நாயனார். திருக்கழிற்றுப்படியாரின் ஆசிரியர், இது திருவுந்தியாரின் ஆசிரியர். திருவுந்தியாரை ஏற்றிய ஆசிரியர் யாருன்னா திருவியலூர் உய்யவந்த தேவ நாயனார். திருக்கழிற்றுப்படியாரின் ஆசிரியர், திருக்கழிற்றுப்படியாரின் ஆசிரியர் திருக்கடவுர் உய்யவந்த தேவ நாயனார். திருக்கடவுர் உய்யவந்த தேவ நாயனார் இவர்கள் இருவருக்கும் என்ன உறவு முறை என்றால், திருவியலூர் உய்யவந்த தேவ நாயனாருடைய மாணவர், அதை எழுதிக்கிடுங்க, ஏன்னா ஒரு பாடலே அது தனியாக வரும். அதனால திருவியலூர் உய்யவந்த தேவ நாயனாருடைய மாணவர் திருவியலூர் ஆளவந்தார், ஆளவந்தார் தேவ நாயனார் அவருடைய மாணவர். அவர்தான் யாருன்னா திருக்கடவோர் உய்யவந்த தேவ நாயனார். திருவியலூர் உய்யவந்த தேவ நாயனாருடைய மாணவர் திருவியலூர் ஆளவந்தார். இவங்க ரெண்டுவருக்கும் ஒரே ஊர் தான். அப்புறம் இவருடைய மாணவர் யாரு, திருக்கடவுர் உய்யவந்த தேவ நாயனார். இவரு திருக்கழிற்றுப்படியாரின் ஆசிரியர், இவரு திருவுந்தியாரினுடைய ஆசிரியர். இந்த திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் வடநாட்டார் என்று சொல்லப்படுகிறது. வந்து இருந்த இடம் இது திருவியலூர். வடநாட்டாராக இருந்து வந்து தங்கிய இடம் இருந்த இடம்தான் எனது திருவியலூர். அவர் தான் திருவுந்தியார். இவர் நூல் ஒன்று உபதேசம் தான். அவருடைய மாணவர் ஆள வந்தார். அவருடைய உபதேசத்தை பெற்றவர் தான் யாரு? திருக்கடவூர் உய்யவந்த தேவனா. இந்த திருவியலூர் ஆள வந்தார் என்ன பண்றார்? தன்னுடைய குருவின் நாமத்தையே தன்னுடைய மாணாக்கருக்கு வைத்தார். அதான் ரெண்டு பேரும் உய்ய வந்தார் சொல்ற. ஆசிரியர் தன்னுடைய மாணாக்கனுக்கு தன்னுடைய ஆசிரியருடைய நாமத்தையே சூட்டினார். அதனாலதான் ரெண்டும் என்ன வந்துருது? உய்ய வந்த தேவ நாயனார். முழுக்க எழுதிருங்க, திருவியலூர் உய்ய வந்த தேவ நாயனார். அதனால திருக்கடவுர் உய்ய வந்த தேவ நாயனார் தன் ஆசிரியர் உபதேசித்தவாறு அவருடைய ஆசிரியருடைய நூலான திருவுந்தியாருக்கு உரை செய்யும் முகமாக திருக்களிற்றுப்படியாரை ஏற்றினார். இப்போ ரெண்டு நூலுக்கும் உள்ள தொடர்பு எப்படின்னு தெரியணும். தன்னுடைய நேரடி ஆசிரியருக்கு உரை எழுதல, அவருடைய ஆசிரியர் இயற்றிய நூலுக்கு இவர் உரை எழுதினார். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, அந்த திருக்களிற்றுப்படியார் அந்த பெயர் காரணத்தை சொல்வார்கள். இவர் தன் நூலை ஆக்கி திருக்கடவுர் உய்யவந்த தேவனாயினார் அந்த நூலை ஆக்கி தில்லை சிற்றம்பலத்தில் திருக்களிற்றுப்படியில் வைக்கிறார். ரெண்டு பக்கம் திருக்களிற்றுப்படி தெரியும் இல்லையா? அந்த திருக்களிரானது ரெண்டு பக்கம் யானை மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த திருக்களிரானது அந்த நூலை தன்னுடைய துதிக்கையால் எடுத்து பெருமானுடைய திருவடிகளில் கொண்டு வைத்ததாம். இப்போ எவ்வளவு சிறப்பு பாருங்க அந்த நூலுக்கு. அதனால அந்த நூலுக்கு ஆண்டோர்கள் எல்லாம் திருக்களிற்றுப்படியார் என்ற பெயரை சூட்டியதாக சொல்லப்படுகிறது. அப்போ அது அவ்வளவு பெருமானுடைய திருவடியை திருவடியில் வைத்து சமர்ப்பிக்கப்பட்ட நூலாக, அது இவர் கொண்டு வைக்கல. அந்த யானையே என்ன பண்ணுச்சு, கல்லுக்கு கல்யாணைக்கு கரும்புருத்திய படலை மாதிரி இங்க என்ன நிகழ்வு நடந்தது? அந்த யானையே உயிர் பெற்று எழுந்து அந்த நூலை எடுத்து பெருமானுடைய திருவடிகளில் வைத்ததனால இந்த நூலுக்கு திருக்களிற்றுப்படியார் என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. நூலின் அமைப்பை பார்த்தால் திருவுந்தியா 45 கலித்தாழிசைன்னு சொல்லுவாங்க யாப்புல. அதனுடைய யாப்பு என்னன்னா கலித்தாழிசை. திருக்களிற்றுப்படியா 100 வெண்பாக்களை உடையது, அது வெண்பா யாப்பினால் ஆனது. இது கலித்தாழிசை பாக்களினால் ஆனது. திருக்களிற்றுப்படியா 100 வெண்பாக்களினால் ஆனது. அப்ப இந்த 45 பாடல்களுக்கு அவர் எத்தனை பாடல்கள்ல செய்திருக்கிறார்? 100 பாடல்கள்ல செய்திருக்கிறார். அது அவ்வளவும் வெண்பா. 100 பாடல்களும் வெண்பா யாப்பினால் ஆனது. 45 பாடல்களுக்கு 100 பாடல்களில் உரை சொல்லப்பட்டுள்ளது. நாம் வந்து இரண்டையும் இணைத்தே சிந்தனை செய்வோம். ஏன்னா இவர் சொன்னதுக்கு உரையா அங்க அவர் கழிற்றுப்படியில என்ன பாடல்கள் வருது, அப்படி இணைந்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு அதனுடைய உரையாக இது வருகிறது என்பது நமக்கு தெரிய முடியும். அதனால ஒரு உந்தியார் பாடலுக்கு தொடர்பான திருக்களிற்றுப்படியார் பாடல்கள், அப்புறம் அடுத்த உந்தியார் பாடல் அதற்கு தொடர்பான திருக்களிற்றுப்படியார் பாடல்கள், அப்படி நாம பார்க்கலாம். அதனால தனித்தனியா தான் இருக்கு இல்லையா உங்களுக்கு. அப்ப அந்த பாடல்களை ஒரு முதல் வரியை மட்டும் குறித்து கொள்ளுங்கள், அல்லது ஒன்னா சேர்த்து இருந்தாதான் அந்த பாடலை பார்க்க முடியும், அல்லது அந்த பாடலை முழுக்க எழுதினாலும் சரிதான். சேர்த்து இல்ல ரெண்டையும் இணைத்து இருக்கக்கூடிய புஸ்தகம் வச்சிருந்தா ரொம்ப எளிதாக இருக்கும். முதல்ல திருவுந்தியாருடைய முதல் பாடலை பார்ப்போம். அப்ப இது வந்து குருவின் வருகையில இருந்தே பாடல் ஆரம்பிக்கும். நம்ம ஞானபாதம்னு பார்த்தோம் இல்லையா, குருவின் வருகையிலிருந்து பாடலை ஆரம்பிக்கிறார். அது முதல் பாடலை பார்ப்போம். களம் என்றால் வடிவம், களம். களம் என்றால் வடிவம். அகலம் என்றால் வடிவமற்றது. அகலம், சகலம். சகலம் என்றால் வடிவம் உடையது. சகலம் என்றால் வடிவம் உடையது. அகலம் என்றால் வடிவம் அற்றது. பெருமான் தன்னுடைய சொரூப நிலையில் எப்படி இருக்கிறார்? அகலமாயிருக்கிறார், வடிவம் அற்றவராக இருக்கிறார். பெருமான் சொரூப நிலையில் எப்படி இருக்கிறார்? அகலமாக இருக்கிறார். அல்லது அகலமாயிருப்பது பெருமானின் சொரூப வடிவம், சொரூப இயல்பு. அகலமாயிருப்பது பெருமானின் சொரூப இயல்பு. அவன் என்ன பண்ணுகிறான்? இந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்காக என்ன செய்யறான்? இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தனிபாதம் எல்லாம் ஒருங்கிய நிகழப்பெற்ற இதெல்லாம் அப்படியே தொடர்ச்சியா மலமளமள என்று நிகழ்ந்துவிடும் இல்லையா? அப்படிப்பட்ட ஆன்மாக்கள், பக்குவப்பட்ட ஆன்மாக்களிடத்து அவன் எப்படி வருகிறான்? ஞான குருவாய் வருகிறான். அப்ப ஞான குருவா வரணும்னா இந்த ஆன்மா எப்படி இருக்கணும்? இருவினை ஒப்பு எய்திய ஆன்மாவாக இருக்கணும். இருவினை ஒப்பு எய்துதெல்லாம் அவ்வளவு எளிதான காரியம், எளிதாரியமே அல்ல இல்லையா? இன்பத்திலேயாவது துள்ளாம இருக்கலாம், துன்பத்தை கண்டா துவளாம இருக்கிற ஆன்மாவை பார்க்கவே முடியாது. அந்த நிலைக்கு வந்தாதான் என்ன ஆகும், இருவினை பக்கம் இருவினை ஒப்புக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம். அதனால அது எளிதில் அடையக்கூடிய காரியம் இல்லை. அப்படிப்பட்ட இருவினை ஒப்பு, அதனால் மலம் தன் சக்தி நின்றும் தேய்தல். அதனால் திருவருள் சக்தி அந்த ஆன்மாவில் பதிதல். சத்தினிபாதம்னா, சத்தினிபாதம்னா என்னது? இதுவரை திரோதான சக்தியாக இருந்து நம்மை வளர்த்து வந்த அந்த திரோதான சக்தியே இப்ப எதாக மாறுதல்? அருள் சக்தியாக மாறுதல். அது ஒரு பெரிய மாற்றம், அது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? திரோதான சக்தியாயிருந்து இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி கொடுத்து கொடுத்து, அதான் அடித்து அடித்து அப்படிங்கிறார். அப்புறம் அக்காரம் தீட்டுதல் திருவருள் சக்தியாக மாறுதல். அடித்து அடித்து திருத்துதல் திரோதான சக்தி. அப்புறம் அந்த ஆன்மா பக்குவம் அடைந்தபின் அக்காரம், அக்காரம்னா இனிப்பு இல்லையா? அக்காரை அப்படின்னு கூட ஒரு இனிப்பு பலகாரத்துக்கு சொல்லுவோம் இல்லையா? அக்காரம் என்றால் இனிப்பு. அதை தீட்டுதல் யாரே? திருவருள் சக்தி. ஆக இவதான், இந்த தாய் தான். எப்படி ஒரு குழந்தை பக்குவப்படாத போது, சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அது செய்த தவறுகளுக்காக அத அடித்து இல்லையா? சாப்பாடு கூட சில வீட்டுல அந்த காலத்துல கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அது தவறுதலை உணர்ந்து திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக. சின்ன வயசுலனா எளிதா திருந்திடும். அப்படியெல்லாம் திருத்தி திருத்தி அப்புறம் பின்னாடி அவன் பெரிய ஆளாகி பெரிய ஒரு அதிகாரி ஆகி வந்தாம்னா அதே தாய் தான், அதே மகன் தான். ஆனா இப்ப அவளுடைய போக்கு எப்படி இருக்கும்? அவன் நான் நடத்துகிற முறை எப்படி இருக்கும்? முழுக்க முழுக்க மாற்றமாயிரும். இப்ப அடிப்பாளா? மாட்டான். ஏன்? முன்னாடி பக்குவம் இல்லை, இப்போ பக்குவம் பெற்றாச்சு. அதே மாதிரிதான், அதே தாய் தான். முதல்ல எப்படி இருந்தா? திரோதான சக்தியா இருந்தா. பக்குவம் அடைந்தபின் அவளே என்னதா மாறுகிறா? அருள் சக்தியாக மாறுகிறாள். ஆக அந்த சத்தினிபாதம் எல்லாம் வாய்க்க பெற்றபின் யார் வரா? ஞான குரு வருகிறார். அப்படாதான் அந்த ஞான குருவின் உபதேசத்தை இந்த ஆன்மா உற்று கேட்கும் இல்லையா? இல்லாவிட்டால் அந்த குழந்தை கையில பொற்கிண்ணத்தை கொடுத்தா அது என்ன பண்ணும்? அந்த அளவு தூக்கி எல்லா ஜாமானோட ஜாமான அதையும் தூக்கி வீசி எரிஞ்சிட்டு வந்துடும். ஏன்னா அதுக்கு பொற்கிண்ணத்தினுடைய அருமை தெரியாது. பக்குவம் இல்லாம வந்தாமன்னா அந்த எப்படி ஆயிரும்? மழக்க இலங்கு பொற்கிண்ணம் என்று அலால் அரிய என்று உனை கருதுகின்றேன். இந்த ஓமைய மணிவாசகர் தான் சொல்றார். மழக்க இலங்கு, மழக்கைனா அந்த சின்ன குழந்தை, மழக்க இலங்கு பொற்கிண்ணம் போலதான் நினைப்பனே தவிர நீ அரிய என்று உனை கருதுகின்றேன். அதுதான் காரணம், பக்குவம் இல்லாம இருக்கிற நிலையில அவன் வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் நம்மளும் எத்தனையோ சாத்திர வகுப்புகளையெல்லாம் கேட்கிறோம் இல்லையா, படித்துக்கொண்டே இருக்கிறோம். ஞானம் வரணுமே, ஞானம் அவன் வரமாட்டானா ஞான குருவா என்றால் நம்ம சோதிச்சு பார்க்கணும். இருவினை ஒப்பு நமக்கு வந்தாச்சா, அதை முதல்ல பார்க்கணும். அதனால அதெல்லாம் கைகூடிய பின் தான் அவன் என்னதான் வரான், ஞான குருவாக வருகிறான். அதுவும் எப்படி வரான், அகலமாக இருந்த அவன் சகலமாக வருகிறான், வடிவம் தாங்கி வருகிறான், மானுட சட்டை தாங்கி வருகிறான். இப்படி வந்து என்ன செய்கிறான், தான் தானாக செய்கிறான். தானாதல்ங்கிறத எங்க நம்ம சாத்திர நூல்ல பார்த்திருக்கோம்? உண்மை விளக்கத்துல கடைசி கேள்வி என்னது, தான் ஏது, ஆறாறு தத்துவம் ஏதுன்னு வரிசையா கேட்டே வரல வரா இல்லையா, அதுல கடைசி கேள்வி என்ன கேள்வி, தான் ஏது. தான் ஏதுனா முத்தி, முத்தி நிலை என்றால் என்ன, அப்படிதானே அர்த்தம் இல்லையா. அதான் தானாதல், சிவமாதல், பேரின்பம் நுகர்வு, முத்தி பேரு என்றால் என்ன. தானாதல் என்பது சிவமாதல், தானாதல் சிவமாதல், பேரின்பம் அனுபவித்தல். தானாதல்களுக்கு பொருள் அதை எழுதிக்கிடுங்க, அது நம்ம செய்யுள்ள வரக்கூடியது. தானாதல் என்றால் சிவமாதல், பேரின்பத்தை நுகர்தல், பேரின்பத்தை அனுபவித்தல். பேரின்பத்தை சாதாரணமா அனுபவிக்க முடியுமா? இப்போ மாயை உதரப்பட வேண்டும். பேரின்ப நுகர்வு அனுபவிக்கணும்னா என்னெல்லாம் நடந்திருக்கணும், மாயை உதரப்பட வேண்டும், வல்வினை சுடப்பட வேண்டும், வல்வினை சுடப்பட வேண்டும், மலத்தின் வலிமை அமுக்கப்பட வேண்டும். மலத்தின், ஆணவ மலத்தின் வல்வினை சுடப்பட வேண்டும், மலத்தின் வலிமை அமுக்கப்பட வேண்டும். முயலகன ஒரு மிதி மிதிச்சா நடராஜ பெருமான், அது என்னது, ஆணவ மலத்தை அமுக்குதல். அப்புறம் அருளால் எடுக்கப்பட வேண்டும், அருளால் எடுக்கப்படல் வேண்டும், அதுதான் சத்தினி பாதங்கிறது, அருளால் எடுக்கப்பட வேண்டும். அருளால் எடுக்கப்படுதல் தான் குரு வருதல். அப்ப இவையெல்லாம் நிகழணும்னா யார் வந்தாதான் முடியும், ஞானகுரு வரணும், ஞானகுரு வரணும். இது என்ன, இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா, மாயை இதனை உதறி மல்வினையை சுட்டு, மலம் உண்மை விளக்கத்துல உள்ள பாடல் இல்லையா, மலம் சாயாமிக்கு அருள் தான் எடுத்து இல்லையா. ஆக அப்ப ஞானகுரு வந்தாதான் இதெல்லாம் நிகழ முடியும் இல்லையா, அவன்தான் வல்வினையை சுட்டு எரிக்க முடியும். சஞ்சித வினை அவனுடைய நயன தீட்சையால் சுட்டு எரிக்கப்படும். ஞானகுரு அவனுடைய நயன திசையில தான் என்ன பண்ண முடியும், சஞ்சித வினையெல்லாம், ஏன்னா மொத்த மொத்தமா இருக்கும், அதை கழிச்சுலாம் அதை அனுபவிச்செல்லாம் கழிக்க முடியாது. பெரிய வினை மொத்தமா அப்படியே என்ன பண்ணிடுவார், எரிச்சிருவார். ஆக இந்த மாதிரி இதுக்கெல்லாம் உட்பட்ட பிறகுதான் அவன் தான் தானாக செய்வான், தன்னை இந்த ஆன்மாவிடம், இந்த ஆன்மா தன்னை முழுதும் அனுபவிக்குமாறு கொடுத்து விடுவான். இந்த ஆன்மா தன்னை முழுவதுமாக அனுபவிக்கும், முழுவதுமாக அவனை அனுபவித்தல் என்றால் அவன் தரக்கூடிய அந்த பேரின்பத்தில் அழுந்துதல், அழுந்துமாறு செய்வான். அதான் நமது அருளாளர்கள்லாம் அந்த பேரின்பத்தை அதுல ஒரு இன்பம், அந்த ரொம்ப நிலைத்த இன்பம். மாணிக்க வாசகர் வந்து குருவாகி வந்த அந்த பெருமானை திருப்பெருந்துறையில காண்றார், தரிசிக்கிறார். அப்போ அவர் பெற்ற இன்பத்தை சொல்லும் பொழுது ஐம்புலன்களுக்கும் புலப்படாத இன்பத்தில் ஆழ்ந்தாராம். அந்த ஞானகுரு தரிசனத்தை பற்றி வாதவுரடிகள் புராணத்துல சொல்லும் பொழுது சொல்றார், ஐம்புலன்களுக்கும் புலப்படாத இன்பம். அது சாதாரண நம்ம ஐம்புலன்களால் நுகரக்கூடிய இன்பம் எல்லாம் இந்த சிற்றின்பங்கள் தான், உலகியல் இன்பங்கள் தான். அதனால அவனை அனுபவிக்கிற இன்பம் இந்த ஐம்புலன்களுக்கு இன்னது என்று சொல்ல முடியாது இல்லையா. அதனால அப்படிப்பட்ட இன்பத்தை அனுபவித்தல் தான் தான் தானாக செய்தல். மணிவாசகர் பெருமாட்ட ஒரு கேக்குறார், அப்பா நீ பெரிய கெட்டிக்காரன் இல்லையா, பெரிய சதுர்த்தன். பொதுவா பண்டமாற்று செய்வாங்க. பண்டமாற்று செய்யும் போது என்ன பண்ணுவாங்க, கொடுக்கிற பொருளுக்கு சரி நிகராக, அதுல வியாபாரிகளுக்கு நல்ல தெரியும். சும்மா யாருமே வியாபாரிகள் ஏமாந்தே போக மாட்டாங்க. அதனால அதற்கு சரியான பொருளை வாங்கி அதற்கு சரியான பொருளை பெற்றுக்கொள்வார்கள். பெற்றுக்கொள்வதற்கு சரியான பொருளை தான் கொடுப்பாங்க. கொடுக்கிற பொருளும் வாங்குற பொருளும் எப்படி இருக்கும், சரியான முறையில் இருக்கும். ஆனா இவர் என்ன பண்றார், தன்னையே தந்தார். தன்னை தந்து என்னை கொண்ட பொன்னார்மணியேயும் வரலையா, தந்தது முந்தன்னை கொண்டது என்ன பண்ணிட்ட என்ன. திருமந்திரத்துல சொல்வார், பொன்னால் பிரயோசனம் பொன்படைத்தாருக்கு உண்டு இல்லையா. பொண்ணை வச்சிருக்கவங்களுக்கு என்னது, தங்கத்தினால உள்ள பிரயோசனத்தை அவங்க அனுபவிக்கலாம், ஆனால் என்னால் பிரயோசனம் உனக்கு ஏதும் உண்டோ அப்படிம்பார். என்ன நம்ம வச்சு அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, என்னால் பிரயோசனம் உனக்கு ஏதும் உண்டா அப்படிம்பார். அதுபடி தந்தது தன்னை கொண்டது என்னை. நீ உன்னை தந்ததினால் நான் எனக்கு என்ன கிடைச்சது, அந்த மிலா ஆனந்தம் பெற்ற. என்ன வாங்கிக்கிட்டு நீ என்ன பண்ண, அந்த மிலா ஆனந்தம் பெற்றேன். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கலோ சதுர. யாருப்பா இதுல கெட்டிக்கார, சங்கரா ஆர்கலோ சதுர. அந்த மிலா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால், என்ன வச்சு நீ என்ன பெற்றாய் இல்லையா. அது அவனுடைய கருணை இல்லையா. ஒன்னுக்கும் பற்றாத நாயனை அந்த வாங்கிக்கிட்டு உன்னையே தந்து விட்டாய். அதுதான் தான் தானாக செய்தல், தன்னையே தருதல். அதுதான் தன்னை தந்த எண்ணாரமுதை என்கிறார் புணர்ச்சி பத்திரல. தன்னை தந்த எண்ணாரமுதை அப்படிம்பார். அதுல சாத்திரங்கள்லயும் நிறைய சொல்றாங்க. சித்தியார்ல ஒரு பாடல், இந்தனத்தில் எரி என்று தொடங்கும். 303வது அத இதெல்லாம் அந்த இதை குறிச்சுக்கிடுங்க. சங்கர ஆர்வலோ சதுர, அது என்ன, தந்தது உன் தன்னை, தந்தது உன் தன்னை. அந்த பாடல் அதான் தான் தானாக செய்தல், தன்னை தருதல் தான்.